இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8 0 7 3 9 9 2 1 4 6 மற்றும் 9 4 9 8 6 0 7 0 0 7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
பல நரகம் நரகம் பாவி நடுங்கிடாயோ, கண் காண்பதெல்லாம் அழியும் அழியும், காணாததெல்லாம் நித்தியம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்ச லோகம் சேர்ந்திடுவோம். ஹல்லேலூயா, இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்ச லோகம் சேர்ந்திடுவோம். பாவத்தின் பலன் நரகம் நரகம், பாவி நடுங்கிடாயோ, கண் காண்பதெல்லாம் அழியும் அழியும், காணாததெல்லாம் நித்தியம்.
கூட வராதே,
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான வானொலி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்ட் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 1446, சலேஸ்வரி பார்க், மார்க்கெட் யார்ட், பூனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா. நீங்கள் எங்களது ஒலிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org என்று டைப் செய்து அதில் தமிழ் மொழியை தேர்வு செய்யவும். தேர்வு செய்து எங்கள் பழைய ஒலிபரப்புகளை கேட்டு மகிழலாம். அதே போல ஸ்மார்ட் போனில் வாய்ஸ் ஆஃப் ஹோப் என்ற மொபைல் ஆப்பை டைப் செய்து டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். அதே போல பிளே ஸ்டோரில் AWR 360 என்ற மொபைல் ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து மொழிகளிலும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். ஏதாவது சாட்சி இருந்தால் எங்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் சாட்சிகளை கேட்க நாங்கள் அவளோடு காத்திருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், ஜப விண்ணப்பங்களை இருந்தாலும் மறவாமல் எங்களிடம் தெரிவுபடுத்துங்கள். உங்களுக்காக ஜபிக்க நாங்கள் அவளோடு காத்திருக்கிறோம். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்லலாம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய செய்திக்காய் காத்திருக்கக்கூடிய அனைவரையும் உம்முடைய கருத்தில் சமர்ப்பிக்கிறோம். இந்த நாளிலும் அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, இயேசுவே நமது பதில், ஜீசஸ் இஸ் அவர் ஆன்சர். அநேக நேரங்களில் அநேக நபர்களிடம் நம்முடைய வாழ்க்கைக்கான பதிலை நாம் கேட்பது உண்டு. அநேக நேரங்களில் சில நேரங்களில் நம்முடைய கேள்விக்கு பதில் கிடைக்காத பட்சத்தில் நாம் யாரை அணுகலாம், யாரிடம் கேட்கலாம் என்று தவித்தது உண்டு. ஆனால் இன்று இந்த நேரத்தில் இயேசுவே உங்கள் வாழ்க்கைக்கான பதில் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டத்தில் நாம் கடந்து சென்றாலும், பிரச்சனையில் கடந்து சென்றாலும், சோகமான சூழ்நிலைகள் இருந்தாலும், இயேசு மட்டுமே நம்முடைய வாழ்க்கையின் தீர்வாக இருக்க முடியும். இயேசு மட்டுமே நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். இயேசு மட்டுமே நமக்கான பதிலாக இருக்க முடியும். ஆகையால் இயேசுவே நம் வாழ்க்கைக்கான பதில், அவரை நாம் நம்ப வேண்டும். மத்தேயு 7:7 இயேசுவானவர் இவனமாக சொல்லி இருக்கிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். வேதத்தில் மிக தெளிவாக இயேசுவானவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்மால் பார்க்க முடியும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இங்கே இயேசுவானவர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கான தீர்வை என்னிடம் கேளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் அது மாற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள் என்றால் என்னிடம் கேளுங்கள், என்னை தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள், உங்களுக்கான பதில் கிடைக்கும் என்று மிக தெளிவாக இந்த இடத்திலே இயேசுவானவர் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆகையால் இந்த நேரத்தில் கூட இயேசுவை நம் வாழ்க்கையின் பதிலாக இருக்கின்றார். அதை நாம் மறக்க கூடாது. பிரியமானவர்களே, இதனாலும் கூட வேதாகமத்திலே அநேக நபர்கள் கேள்வி கேட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் இந்த நேரத்தில் கூட இரண்டு நபர்களை வேதாகமத்திலிருந்து நாம் படிக்க போகின்றோம். இந்த இரண்டு நபர்கள் இயேசுவிடம் ஒரு கேள்வியோடு இயேசுவை தேடி சென்ற காரியத்தை நம்மால் பார்க்க முடியும். அவர்கள்தான் சகேயு ஆயக்காரன், பணக்கார வாலிபன். இந்த இரண்டு நபர்களை குறித்து நாம் வேதாகமத்திலே அதிகமாக படிக்கலாம். லூக்கா 18:5 அங்கே பணக்கார வாலிபனை குறித்து நாம் படிக்கலாம். லூக்கா 19:5 அங்கே சகேயு என்று அழைக்கப்படக்கூடிய ஆயக்காரனை குறித்து நாம் படிக்கலாம். இந்த இரண்டு நபர்களும் இயேசுவை தேடி சென்றார்கள், ஒரு கேள்வியோடு செல்லக்கூடியதை நாம் பார்க்கலாம். லூக்கா 18:18 நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இங்கே பணக்கார வாலிபன் ஒரு கேள்வியை இயேசுவிடம் கேட்கின்றான். நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி அவருடைய மனதில் துவங்கியது. இயேசுவே இதற்கான பதிலை அவர் தர முடியும், அவர் மாத்திரமே சரியான பதிலை தர முடியும் என்று இயேசுவை அணுகினதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதே போல லூக்கா 19:3 நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான், அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். இங்கே சகேயு குறித்து நாம் படிக்கும் பொழுது சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோ என்ற ஒரு கேள்வி அவனுக்குள் இருந்தது. அவனுடைய வாழ்க்கை மாறுவதற்கு இயேசுவால் என்ன செய்ய முடியும்? அவன் ஒரு பாவமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். அநேகர்கள் அவனை பாவியாக பாவித்தார்கள், பாவி என்று சொன்னார்கள். அநேகர்களுக்கு சகேயுவை பிடிக்கவில்லை. ஆகையால் அவன் பாவியான ஒரு மனுஷன் என்று வேதாகமம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆயக்காரன் தலைவன் என்று சொல்லப்படும் பொழுது அவன் பாவியின் ஒருவனாகவும் பாவங்கள் காரியங்கள் செய்யக்கூடியவனாகவும் மனிதர்கள் பார்த்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் இயேசு எப்படிப்பட்டவரோ என்ற கேள்வி அவனுக்குள் இருந்தது. ஆகையால் அதை இயேசுவையே நாம் சந்தித்து அல்லது இயேசுவை பார்த்து நாம் அதை தெரிந்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம் அவனுக்குள் இருந்தது. ஆகையால் இந்த இரண்டு நபர்களுக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வி இருந்ததை நாம் பார்க்கலாம். இன்று கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக கேள்விகளோடு கூட நீங்கள் இருக்கலாம். இந்த கேள்விக்கான பதில் என்ன என்று கூட நீங்கள் கேட்கலாம். ஒருவேளை இந்த நேரத்திலே இயேசுவை என்னோடு கூட நீர் பேசுங்க என்ற ஒரு ஜபத்தோடு கூட நீங்கள் அமர்ந்திருக்கலாம். இன்று இயேசுவானவர் உங்களோடு கூட பேச ஆயத்தமா இருக்கிறார். இயேசுவே உங்கள் கேள்விக்கான பதில், இயேசுவே உங்கள் வாழ்க்கைக்கான பதில் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் முதலாவது காரியம், இந்த இரண்டு நபர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்று பார்க்கும் பொழுது, இரண்டு நபர்களுமே பணக்காரர்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. மார்க் 10:22 நாம் வாசிக்கும் பொழுது, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டு மனமுடைந்து துக்கத்தோடு போய்விட்டான். இங்கே அந்த பணக்கார வாலிபனை குறித்து வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தான், அவன் ஒரு பணக்காரன் என்று வேதம் அழைக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதே போல ஆயக்காரனை குறித்து நாம் படிக்கும் பொழுது, சகேயு குறித்து படிக்கும் பொழுது, லூக்கா 19:2 ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு என்று வேதம் அழைக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகையால் இந்த இரண்டு நபர்களுமே பணக்காரர்கள், இரண்டு நபர்களுமே ஐஸ்வர்யவான்கள். பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் நம்முடைய மனதில் தோன்றக்கூடிய ஒரு காரியம், என்னிடம் பணம் இருந்திருந்தால் பிரச்சனை இருந்திருக்காது, நான் பணக்காரனா இருந்திருந்தால், செல்வந்தனா இருந்திருந்தால் என் வாழ்க்கையில் எல்லாம் நடந்திருக்கும் என்று நாம் யோசிப்பது உண்டு. ஆனால் இங்கே இந்த இரண்டு பணக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கேள்வி இருக்கின்றது. அந்த கேள்விக்கான விடையை அநேகர்களிடம் கேட்டார்கள், அதற்கான பதில் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இயேசுவை தேடி வந்தார்கள் என்று நாம் பார்க்கலாம். இன்று நம்முடைய வாழ்க்கையில் பணம் இருந்தால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு தீர்வாக முடியாது. பணம் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம்தான், ஆனால் பணமே வாழ்க்கையாக இருக்க முடியாது. ஆகையால் பணத்தை காட்டிலும் மிக முக்கியமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையாக இருக்கின்றது. ஜீவன் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. பணத்தை வைத்து என்னுடைய ஜீவனை என்னால் பெற்றுக்கொள்ள முடியாது. பணத்தை வைத்து என்னுடைய ஆயுசு நாட்களை என்னால் தள்ளி போட முடியாது. பணத்தை வைத்து அநேக காரியங்களை, எல்லா காரியங்களையும் இந்த உலகத்தில் என்னால் வாங்க முடியாது. ஆகையால் பணத்தாலும் வாங்க முடியாத அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றது. ஆகையால் இந்த இரண்டு நபர்களும் பணக்காரர்களாக இருந்தார்கள். அவர்கள் இருந்தும் அவருடைய மனதில் ஒரு கேள்வி இருந்ததை பார்க்கின்றோம். ஆகையால் பிரியமானவர்களே, ஒருவேளை பண பிரச்சனையினால் நீங்கள் வாடிக்கொண்டு இருக்கிறீர்களா? பணம் என்னிடம் இல்லையே, நான் பணக்காரனா இருந்து என் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கின்றது என்று ஒருவேளை நீங்கள் சிந்தித்து கொண்டு இருக்கிறீர்களா? நீங்கள் பணக்காரனாக இருக்கலாம், அல்லது பணம் இல்லாதவர்களாக இருக்கலாம், ஏழையா இருக்கலாம். பிரியமானவர்களே, பணம் எல்லா காரியங்களுக்கும் தீர்வாக இருக்க முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானாகிய கிறிஸ்து ஒருவரே நம்முடைய வாழ்க்கைக்கான தீர்வாக இருக்க வேண்டும், வாழ்க்கைக்கான தேடலாக இருக்க வேண்டும். அவர் ஒருவர் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அநேக நேரங்களில் பணம் இருந்தால் போதும், நான் எதையும் சாதிக்கலாம் என்ற எண்ணம் நமக்கு இருக்கின்றது. ஆனால் இன்று இயேசு சொல்கின்றார், உன் வாழ்க்கையில் பணம் முக்கியம்தான், ஆனால் பணம் மட்டுமே உன் வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, பணத்தை தேடி செல்லாதே. என் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கான தேவையை அவர் தருவார், அவர் தருவார். அதை விசுவாசத்தோடு நாம் அவருக்காக காத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த இரண்டு நபர்களிடமிருந்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, இந்த இரண்டு நபர்களுமே அவர்கள் சமுதாயத்தில் ஒரு தலைவராக இருந்தார்கள், ஒரு பதவியில் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கலாம். இங்கே பணக்காரன வாலிபனை குறித்து நாம் படிக்கும் பொழுது, லூக்கா 18:18 அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, இங்கே வேதம் அவன் ஒரு தலைவன் என்று அழைக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் அவன் ஒரு தலைவனாக இருந்தான், அவன் ஒரு ஆட்சியாளராக இருந்தான், அவன் ஒரு இளம் ஆட்சியாளர் என்று வேதாகமம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் அவனுக்கு கீழே அநேக நபர்கள் இருந்திருப்பார்கள், அநேகர்கள் அவனுக்காக பணிவிடை செய்திருப்பார்கள், வேலைக்காரர்கள் இருந்திருப்பார்கள். வேதம் இவனை ஒரு ஆட்சியாளர், இவன் ஒரு தலைவன் என்று பணக்கார பாலிபனை குறித்து அழைக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். அதே போல சகேயு குறித்து நாம் பார்க்கும் பொழுது சகேயு தலைமை வரி வசூலிக்கக்கூடியவனாக இருந்தான் என்று நாம் பார்க்கலாம். நாம் வாசிக்கும் பொழுது லூக்கா 19:2 ஆயக்காரருக்கு தலைவன் என்று வேதம் அவனை அழைக்கின்றது. அப்படி என்றால் அவனும் ஒரு அந்தஸ்தில் இருந்தான், அவனும் ஒரு தலைவனாக இருந்தான். ஆயக்காரர்களுக்கெல்லாம் அவன்தான் பிரதான ஆயக்காரனான ஒரு தலைவனாக அவன் இருந்தான் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கலாம். பிரியமானவர்களே, இரண்டாவது காரணம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைப்பதுண்டு என்னவென்றால், என்னிடம் பதவி இருந்தால் என் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளை நான் சரி செய்திருக்க முடியும், என்னிடம் பதவி இருந்தால் அநேக காரியத்தை நான் சாதித்திருந்திருப்பேன் என்று நாம் யோசிப்பதுண்டு. உண்மைதான், நம்மிடத்தில் பதவி இருந்தால் அநேக காரியங்களை நம்மால் சாதிக்க முடியும். ஆனால் அதை சாதிக்கக்கூடிய பலனையும் திறனையும் தரக்கூடியவர் தேவன் ஒருவர் மாத்திரமே. இன்று தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது நம்முடைய பதவியே அல்ல. நான் தலைவனாக இருக்க வேண்டும், தலைவியாக இருக்க வேண்டும் என்று தேவன் என்னை அழைக்கவில்லை. நான் எந்த இடத்தில் இருந்தாலும் தேவன் என்னை அழைத்திருக்கிறார். அநேக நேரங்களில் இந்த இடத்தில் நான் இருந்தால், இந்த பதவி எனக்கு இருந்திருந்தால் நான் இதை செய்திருப்பேன், அதை செய்திருப்பேன் என்று நாம் யோசிப்பதுண்டு. இங்கே நாம் பார்க்கலாம், இந்த இரண்டு தலைவர்கள் ஒரு பெரிய தலைவர்களாக இருக்கிறார்கள். இருப்பினும் அவருடைய மனதில் ஒரு கேள்வி இருந்தது, அவருடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வி இருந்தது. அந்த கேள்விக்கான பதில் அவர்களால் கண்டுகொள்ளவே முடியவில்லை, தேடியும் அதற்கான பதில் கிடைக்கவில்லை. நாம் இன்று தலைவனாக இருந்தால் அனைத்தையும் செய்து விடலாம் என்று நாம் நினைக்கலாம் பிரியமானவர்களே, ஆனால் அது சாத்தியமல்ல. நமக்கு பலன் கொடுக்கின்றவர் கர்த்தர், நமக்கு பலன் தந்து நம்மை செய்ய செய்கின்றவர் கர்த்தர், நம்மை நடத்துகின்றவர் கர்த்தர் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போய்விடக்கூடாது பிரியமானவர்களே. ஆகையால் பணத்தால் அனைத்தையும் நம்மால் சாதிக்க முடியாது, அதே போலவே நம்மிடம் பதவி இருந்தாலும் அனைத்து காரியத்தையும் நம்மால் செய்து முடிக்க முடியாது. ஏனென்றால் நாம் தலைவராக இருக்கலாம், ஒரு பதவியில் இருக்கலாம், நம்முடைய ஜீவன் ஒருவேளை இன்று போய்விடும் என்றால் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது பிரியமானவர்களே. ஆகையால் பதவி நம்மிடம் இருந்தாலும் அதை கொண்டு நம்முடைய வாழ்க்கைக்கான பதிலை நம்மால் பூர்த்தி செய்ய முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த இரண்டு நபர்களும் பணக்காரர்கள், இருப்பினும் அவருடைய மனதிலே ஒரு கேள்வி இருந்ததை நாம் பார்க்கலாம். மூன்றாவது காரியம் அவருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது, இருவருக்கும் எல்லாம் இருந்தது, இன்னும் அவர்களுக்கு ஏதோ குறை இருந்தது. அழகாக நாம் பார்க்கும் பொழுது இந்த இரண்டு நபர்களும் பணக்காரர்களாக இருந்தார்கள், சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தார்கள், அவர்களிடம் பதவி இருந்தது. ஆனால் இருப்பினும் அவர்களிடம் ஏதோ ஒரு குறை இருந்தது, ஏதோ ஒரு குறை இருந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்கள், நம்மிடம் பணம் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், ஆனால் நம்மிடம் ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. பணக்காரர்களுக்கு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பூமியில் பிறந்த அனைத்து மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கின்றது, ஏதோ ஒரு போராட்டங்கள் இருக்கின்றது, ஏதோ ஒரு கஷ்டங்கள் இருக்கின்றது என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போய்விடக்கூடாது பிரியமானவர்கள். அநேக நேரங்கள் நாம் யோசிப்பது உண்டு என்னவென்று பார்க்கும் பொழுது, மற்றவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு மட்டும்தான் பிரச்சனை, எனக்கு மட்டும்தான் கஷ்டம், எனக்கு மட்டும்தான் வியாதி, எனக்கு மட்டும்தான் சோகங்கள் என்று அநேக நேரங்களில் நாம் புலம்பி தள்ளியதுண்டு. ஆனால் இன்று நாம் பார்க்கும் பொழுது இருவருக்குமே எல்லாம் இருந்தது, இருப்பினும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறை இருந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதே போலவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் இருக்கின்றது என்று நாம் யோசிக்க கூடாது. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன குறை இருக்கின்றதோ அந்த குறையை நாம் நிவர்த்தி செய்ய வேண்டும். அந்த குறையை நிறைவாக்கக்கூடிய தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன குறை இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதை நிறைவாக்கக்கூடிய கிறிஸ்து உங்கள் மத்தியிலே இருக்கிறார். நீங்கள் ஒருபோதும் மறந்து போய்விடக்கூடாது பிரியமானவர்களே. கிறிஸ்து உங்களை தேடக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கலாம். மத்தையோ 19:16 நாம் வாசிக்கும் பொழுது பணக்கார வாலிபனை குறித்து இங்கே சொல்லப்படும் பொழுது, அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எத்தனை நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான். இங்கே பணக்கார வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் செல்வ சீமானாக இருக்கின்றான், அவன் அநேக காரியங்களை செய்து வரக்கூடியவனாக இருக்கின்றான் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கின்றான். ஆனால் அவனுடைய மனதில் இருந்த கேள்வி என்னவென்று பார்க்கும் பொழுது, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி மிக மிக முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. இந்த கேள்வி நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய கேள்வி, இந்த கேள்வி நம்முடைய எண்ணங்களை மாற்றக்கூடிய கேள்வி, இந்த கேள்வி நம்முடைய மனிதர்களிடம் அன்பு காட்டுவதற்கு வைக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இந்த கேள்வி இருக்கின்றது. நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்வியை அவன் கேட்கின்றான் என்றால் அவனுடைய மனதில் என்ன இருந்திருக்கும், அல்லது என்ன குறை இருந்திருக்கும்? நான் இவ்வளவு பணம் இருக்கின்றது, ஆனால் நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வேனா, பரலோகத்தை பெற்றுக்கொள்வேனா என்ற குறை அவனுக்குள் இருந்திருந்தது. அதனால்தான் அவன் இயேசுவை தேடி வந்து, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும், என்னிடம் பதவி இருக்கின்றது, பணம் இருக்கின்றது, ஆனால் இது இருந்தும் ஏதோ ஒரு குறை எனக்குள் இருக்கின்றது, அந்த பரலோகத்திற்கு என்னால் வர முடியாதோ என்ற கேள்வி எனக்குள் வந்தது, ஆகையால் தான் உம்மிடம் கேட்கின்றேன், போதகரே நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வியை இவன் எழுப்பினதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்று கூட நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து இருந்தாலும் அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா, பரலோகத்துக்கு நாம் சென்று விடுவோமா? பணம் இருந்தால் பரலோகம் செல்லலாம் என்று ஒரு சிலர் நினைக்கின்றார்கள், அல்லது பதவி இருந்தால் பரலோகம் செல்லலாம் என்று ஒரு சிலர் நினைக்கின்றார்கள். இரண்டுமே தவறு, பிரியமானவர்களே. நம்மிடம் பணம் இருந்தாலும் சரி, பதவி இருந்தாலும் சரி, ஜனங்கள் இருந்தாலும் சரி, நாம் பரலோகம் செல்ல வேண்டும் என்றால் இயேசு ஒருவரே வழி, அவர் மாத்திரமே நம்மை அழைத்து செல்ல வேண்டும். ஆகையால் இந்த பணக்கார வாலிபனிடம் அனைத்தும் இருந்தது, ஆனால் அவனால் பரலோகம் செல்வதற்கு வழி என்னவென்று அவனுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. லூக்கா 19 நாம் வாசிக்கும் பொழுது இங்கே சகையோ ஒரு கேள்வியை அவர் கேட்கக்கூடியதை நாம் பார்க்கலாம். 3 வாசிக்கும் பொழுது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இயேசு எப்படியப்பட்டவரோ என்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னவென்றால், இயேசு கிறிஸ்து யார், இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்தார், இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறாரா என்ற கேள்வி மிக மிக முக்கியமான கேள்வி. அப்படியேப்பட்ட ஒரு கேள்வியை தான் இங்கே சகையை கேட்கிறார். இயேசு எப்படியப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவர் எப்படியப்பட்டவர், அவர் நல்லவரா கெட்டவரா, அவரை நம்பினால் வாழ்க்கை மாறுமா மாறாதா, அவரை குறித்து அநேகர்கள் அநேக கருத்துக்களை சொல்கின்றாரே, அநேகர்கள் அவரால் சுகத்தை கொடுக்க முடியும், அவரால் ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும், அவரால் பணத்தை கொடுக்க முடியும், அவரால் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று சொல்கின்றார்களே, இது உண்மையா, இயேசு எப்படியப்பட்டவரோ என்று அவனுக்குள் அந்த கேள்வி இருந்ததை நாம் பார்க்கின்றோம். இன்று கூட இந்த கேள்வி மிக மிக முக்கியமான கேள்வி. இயேசு எப்படியப்பட்டவர், இயேசு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறாரா, இயேசு என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவாரா, இயேசுவால் அற்புதம் செய்ய முடியுமா, நிச்சயமாய் செய்ய முடியும், நிச்சயமாய் மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் இருக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஆகிய இந்த இரண்டு நபர்களும் மிக மிக முக்கியமான கேள்வியை இயேசுவிடம் கேட்டார்கள். ஏன் இந்த கேள்வி சகேயுக்கு வந்திருக்கும் என்று நாம் பார்க்கும் பொழுது, சகேயுடைய மனதில் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு குறை இருக்கிறது, ஏதோ ஒரு உறுத்தல் இருந்தது. இயேசு என்னிடம் இருக்கிறாரா, நான் பிரியமான காரியத்தை செய்கின்றேனா, உண்மையாய் வாழ்கின்றேனா என்ற காரியம் அவனுக்குள் அவருடைய இருதயத்தில் வேலை செய்து கொண்டே இருந்த பொழுதுதான் நான் இயேசுவை சந்திக்க வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும், அவரை பார்த்தால் ஒருவேளை என் வாழ்க்கை மாறலாம் என்ற எண்ணம் சகியக்குள் வந்தது நிமித்தமாக அவன் இயேசுவை சந்திக்க ஓடினான் என்று நாம் பார்க்கின்றோம், பிரியமானவர்களே. ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன குறை இருந்தால், இந்த உலகத்தில் அனைவருக்கும் குறை இருக்கும், ஆனால் கவலைப்படாதீர்கள், கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வியை நாம் கேட்க வேண்டும். 4 காரியம் இந்த இரண்டு நபர்களிடமிருந்து நாம் பார்க்கக்கூடியது, இருவரும் இயேசுவை சந்திக்க ஓடினார்கள், ஓடினார்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். மார்க் 10:17 வாசிக்கும் பொழுது, பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு. இங்கே நாம் பார்க்கலாம், பணக்கார வாலிபன் இயேசுவை சந்திப்பதற்காக அவன் ஓடி வந்தான் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கலாம். அதே லூக்கா 19 நாம் வாசிக்கும் பொழுது, 4 நாம் பார்க்கும் பொழுது, அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டுத்தி மரத்தில் ஏறினான். இங்கே சகேயு ஆயக்காரன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். அவர் வருவதற்கு முன்பதாக வேகமாக ஓடி ஒரு மரத்தின் மேல் ஏறி அமர்ந்து கொள்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஏன் அவன் மரத்தின் மேல் ஏறினான் என்று நாம் பார்க்கும் பொழுது, அநேகர்கள் அவனை பாவியாக பார்த்தார்கள், அநேகர்கள் அவனை நேசிக்கவில்லை, ஆகையால் அவன் மறைவாக இயேசுவை பார்க்க வேண்டும் என்று நினைத்தான். ஆகையால் அவன் ஓடி மரத்தின் மேல் ஏறினான் என்று நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையில் கூட இயேசு மட்டுமே பதிலாக இருக்கிறார், இயேசு மட்டுமே பதிலாக இருக்கிறார். ஆகையால் அவரிடம் நாம் ஓடி வர வேண்டும், அவரிடம் நாம் ஓடி வர வேண்டும். அவரை விட்டு எவ்வளவு தூரம் நாம் சென்றிருந்தாலும் அவரை நோக்கி அவரிடம் ஓடி வர வேண்டும். ஏனென்றால் இயேசு மட்டுமே பதில் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இருவருமே ஏன் ஓடினார்கள் என்று பார்க்கும் பொழுது இயேசு மட்டுமே பதில் தர முடியும் என்பதை அவர்கள் நம்பினார்கள். இயேசுவால் மட்டுமே பதில் தர முடியும் என்பதை அவர்கள் நம்பினார்கள். ஆகையால் நாம் இயேசுவை நோக்கி ஓட வேண்டியது அவசியமாக இருக்க வேண்டும் பிரியமான, ஏனென்றால் அவர் மட்டுமே பதில் தர வேண்டும் முடியும். மார்க் 10:18-19 வாசிக்கும் பொழுது இயேசுவானவர் பேசக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கலாம். பணக்கார வாலிபனை பார்த்து இயேசுவானவர் பேசுகின்றார், கற்பனைகளை கைக்கோள், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக என்று கற்பனைகளை அவர் சொல்கின்றார். அவ்வாறு சொல்லும் பொழுது அந்த பணக்கார வாலிபன் 20 சொல்கின்றார், அதற்கு அவன், போதகரை, இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டு இருக்கிறேன் என்றான். ஆகையால் இங்கே பணக்கார வாலிபன் சொல்கின்றான், இந்த அனைத்து காரியத்தையும் நான் சிறு வயது முதல் கை கொண்டு இருக்கிறேன். இங்கே இயேசுவானவர் பேசுகின்றார். இயேசுவை ஓடி பார்க்க ஓடும் பொழுது இயேசுவானவர் பேசக்கூடியதை நாம் பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில கூட இயேசுவை தேடி நாம் ஓடும் பொழுது அவர் நம்மோடு கூட பேசுகின்றார். அதே போல லூக்கா 19:5 சகியோ ஆயக்காரனை பார்த்து இயேசு பேசுகின்றார். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அனார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகியோ நீ சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். சகியோடு பேசுகின்றார், நீ இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று பேசக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இருவரிடமும் ஆண்டவர் பேசினார், இருவரிடமும் ஆண்டவர் பேசின காரியத்தை பார்க்கின்றோம். ஆனால் இருவரிடமும் ஆண்டவர் பேசினார், ஆனால் ஒரே ஒரு மனிதன் மாத்திரம் இயேசுவை ஏற்றுக்கொண்டான் முழு மனதோடு. ஆம், சகியோ ஆயக்காரன் தனக்கு உண்டான அனைத்தையும் நான் கொடுப்பேன் என்று சொன்னான். ஆனால் இந்த பணக்கார வாலிபனோ மிக துக்கத்தோடு இல்லத்திற்கு கடந்து சென்றான் என்று நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, 22 மார்க் 10:22, அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாக இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டு மனமுடைந்து துக்கத்தோடு போய்விட்டான். இயேசு பதில் கொடுத்தார். ஒருவன் ஏற்றுக்கொண்டான், மற்றவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்று இயேசு உங்களோடு கூட பேசுகின்றார், நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? நாம் ஜபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நீர் பேசின தயவுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட அனைவரும் ஆசீர்வதிங்க. இந்த செய்தியின் வாயிலாக அவர்களோடு கூட நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-3-3-2-2-3-1. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadvent.org.
நான் அலன் தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.